ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். மறுபடியும் தேவனுடைய சமூகத்திலே அதே தேவனுடைய வல்லமையோடும் தேவனை மகிமைப்படுத்துகிற இருதயங்களோடும் கூட உங்களை சந்திப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையும் மகத்துவம் உள்ள நாமத்திலே மறுபடியும் நான் உங்களை இருதயபூர்வமாய் வாழ்த்துகிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. உங்களை ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆற்றி தேற்றுவாராக. அதோ அந்த அருணோதயம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே புறப்பட்டு வரும்படிக்கு நாங்கள் கர்த்தருக்குள்ளே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்க வேண்டிய காரியங்களை நோக்குவோம். என்னோடு கூட தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலே 334 பக்கம் 18 வசனம்.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன்.
ஹல்லேலூயா. நாங்கள் உறுதி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் மகா மனதுருக்கமும் உடைய எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு ஜெயத்தை எடுத்து அந்த ஜெயத்தினூடே நாங்கள் சுதந்திரவாளிகள் ஆகும்படிக்கு இந்த நாளை நீங்கள் நியமித்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. அந்த ஜெயத்திலே பங்கு பெறும்படிக்கு கர்த்தாவே எங்களையும் நீர் அழைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சுவாமி. தேவரீர் இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்படுகிற காரியத்தை தெளிவாய் எங்களை நாங்கள் அறியும்படிக்கு உணர்த்தும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னொரு தடவை தயவு செய்தவருக்கு வாசிங்க.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன்.
ஹல்லேலூயா. மரித்தேன் என்கிற அந்த முதல் சொல்லு வேதனை உள்ளது, துக்கப்படுத்தக்கூடியது, கலங்கம் பண்ணக்கூடியது. ஆனாலும் அதை தொடர்ந்து வருகிற காரியங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால், மிகவும் உற்சாகமுள்ளதும் நம்பிக்கை ஊட்டக்கூடியதும் எதிர்காலத்தை குறித்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கக்கூடியதுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு காலத்திலே நானும் நீங்களும் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரரான அந்த வளையத்துக்குள்ளே வராத காணிக்கு புறம்பாட்சியாயிருக்கிற பொழியிலே இருக்கிறவர்களாக இருந்தோம் இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் இங்கே தெளிவா சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, மரணத்துக்கு அதிகாரியாகிய அந்த சத்ருவை என்னுடைய மரணத்தின் மூலம் எழுப்பப்பட்டிருக்கிற நான் ஜெயித்து அவனிடத்திலே இருக்கிறதான அந்த இரண்டு திறவுகோள்களையும் நான் பறித்துக் கொண்டேன். ஹல்லேலூயா. இனி அவனுடைய இஷ்டம் போல யாரையுமே இங்கு செய்ய முடியாது. அந்த நாட்களில் நடந்தது போல ஒரு தரம் தவறு செய்தால் உடனடியாக மரணத்துக்குள்ளாக கடந்து போகிறார்கள், அல்லது பாவ பிரமாணத்துக்கு நேராக நிற்கிறார்கள், சாபத்துக்கு நேராக நிற்கிறார்கள். மன்னிப்பு என்கிற வார்த்தை தேவனிடத்திலிருந்து உருவாகிறது. அந்த மன்னிப்பின் வடிவம் மாம்சமாகி வந்து நம் மத்தியில் வாசம் பண்ணினதை நாங்கள் கண்டோம் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய அன்பானது மன்னிப்பு என்கிற வடிவத்திலே நம் மத்தியிலே வந்து வாசம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்று காரியங்களை தேவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பூலோகத்திலே தம்முடைய குமாரன் மூலமாய் செய்தார். ரட்சிப்பை அவர் மூன்றாக பிரித்து முதலாவது தேவனை இந்த உலகத்திலே பிறக்க வைத்தார் மாம்சத்திலே, இரண்டாவது அவரை சிலுவையின் மரணத்துக்கூடாக கடந்து செல்ல வைத்தார், எங்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு, மூன்றாவதாக அது பரிபூர்ணப்படும்படிக்கு மூன்றாம் நாளிலே அவரை உயர்த்தி அவரை எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் அதை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பிறந்ததை உலகம் கண்டது, அவர் சிலுவையிலே தொங்கினதையும் உலகம் கண்டது, அவர் எழும்பினதை யாருமே காணவில்லை இல்லையா. அது வர்றதுக்குள்ளே நடந்துட்டு, ஆனால் அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். ஏனால் அவர் அதுக்கு பிறகு 40 நாட்கள், கிட்டத்தட்ட 40 நாட்கள் அளவும் பூலோகத்தில் இருந்து தன்னுடைய சீஷியர்களுக்கு, அநேகருக்கும், இன்னும் பவுல் எழுதும் போது அந்த லிஸ்டே போடுறார், அதுல அவர் எழுதி இன்னும் 500 பேருக்கு அதிகமான பேருக்கு தம்மை காண்பித்து எல்லாரும் என்ன செய்தார் பாருங்க, நான் தான் அது, வேற யாரும் இல்ல. ரோமர்கள் என்னை களவெடுத்துக் கொண்டு போகவும் இல்ல, சீஷர்கள் என்னை கொண்டே ஒழித்துக் கொண்டே வைக்கவும் இல்ல, உலகத்திலே கதை கட்டுக்கதைகளை கட்டிவிட்ட மாதிரி எதுவுமே நடக்கல, அதே காயங்களோடு அதே ஓட்டைகளோடு கூட இதோ உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் சொல்லுகிறார். ஆனால் நானும் நீங்களும் ஒரு காரியத்தை, அநேக காரியங்களை தியானித்தோம். தேவன் பிறக்க வேண்டும், ஏனென்றால் பிறந்தால்தான் இறக்கலாம் இல்லையா, பிறவாமல் இறக்க முடியாதே, இறந்தால்தான் உயிர் தெழ முடியும். ஹல்லேலூயா. அவர் சிஸ்டமா தான் எல்லாத்தையும் செய்கிறார். அனந்த ஞானம் உள்ள தேவன் என்பது தேவனுக்கு வேதம் கொடுக்கின்ற பெயர், அனந்த ஞானம். அதற்கு உவமையாக அல்லது அதற்கு ஈடாக நீங்கள் உலகத்திலே எந்த ஞானத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதனாலே அவர் ஒருவரே ஞானமுள்ளவர் என்று வேதம் அறிக்கை செய்கிறது. அவர் ஒருவரே ஞானமுள்ளவர், அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே அவரில் அன்பு கூறுகிற உங்களுக்கும் எனக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அது வியாதியானாலும் சரி, வியாகுலமானாலும் சரி இல்லையா, ஏக்கங்களானாலும் சரி, எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய நித்திய சமூகத்திலே கொண்டு சந்தோஷமாய் நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆக இந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதை கொஞ்சம் வேகமாய் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 1 அதிகாரத்திலே 31வது வசனத்தை தயவு செய்து என்னோடு கூட பார்க்கும்படிக்கு கேட்டுக் கொள்கிறேன்.
அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்.
ஹல்லேலூயா. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஏனென்றால் அவருடைய நாமத்தை தான் தேவன் பூமியிலே உயர்த்தியிருக்கிறார். அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படும்படிக்கு எனக்கோ உங்களுக்கோ வேற எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. பவுல் என்ற பெயரும் கொடுக்கப்படவில்லை, பேதுரு என்ற பெயரும் கொடுக்கப்படவில்லை, யோவானுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை. இயேசு என்கிற ஒரே நாமத்தின் கீழே ரட்சிப்பு எல்லா ஜனங்களுக்கும் வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒருவர்தான் தேவனுடைய திட்டத்தின்படி தம்மை ஒப்பு கொடுத்து தொடக்கம் தொடங்கி முடியும் மட்டும் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப தன்னை விட்டுக் கொடுத்து கீழ்ப்படிந்து சிலுவை மரத்தில் வரைக்கும் கீழ்ப்படிந்து உயிர்த்தெழுதல்ல கூட அவர் தேவனுடைய சித்தத்தின்படிதான் சகல காரியங்களையும் செய்தார். அதனாலே அவராலே தேவன் என்ன செய்கிறாராம், நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். அதான் அங்க சொன்னேன், இந்த வசனத்துல எங்கேயுமே கொம கிடையாது, கவனிச்சு பாத்தீங்கன்னா. அதனால தயவுசெய்து நீங்க வாசிக்கிறார்கள் பைபிள் எப்பவுமே உங்களுக்கு கண் முன்னால வச்சுக்கொள்ளுங்க. 4 காரியங்களை சொல்லப்பட்டிருந்தாலும் எங்கேயுமே ஒரு அடையாளக்குறியோ ஒரு காற்புள்ளியோ ஒன்றுமே இல்லாமல் இந்த 4ம் ஒரே சம்பவமாக இருக்கிறது. இந்த 4ம் ஒருவருக்குள்ளால எங்களுக்கு கடந்து வருகிற ஒரு காரியமா இருக்கிறது. அது அந்த ஒழுங்குமுறை கூட மிகவும் சரியாகவே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் அவராலே ஞானம் முதல்ல வரவேணும். அவரை அறிகிற அறிவு, அந்த அறிவு கொடுக்கிற நீதி, அந்த நீதி கிரியைகளாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த ஞானத்தினாலே உண்டாகிற இந்த கிரியையினாலே நான் மறுரூபமாக வேண்டும், பூமியிலே ஒரு பரிசுத்தவானாக மாற வேண்டும். இந்த பரிசுத்தந்தான் இயேசு கிறிஸ்துவனுக்கு ஊடாக என்னையும் உங்களையும் பிதாவினிடத்திலே கொண்டு போக போகிற அந்த மீட்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். விளங்கினவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் என்று சொல்லிச்சுன்னால், எதையுமே காரணம் இல்லாமல் ஆண்டவர் செய்கிறவர் அல்ல இல்லையா. வாயில வந்ததை ஏதோ பேசிட்டு மனுஷன் நாங்கள் அலம்பிட்டு போலாம், ஏதாவது சொல்லிட்டு போலாம் உங்களுக்கு. ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஏனென்றால் வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்கினவர் இல்லையா. உண்டாக கடவுது, உண்டாக கடவுது இல்லையா. வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும், ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் அதனாலே பிழைக்கிறான். அதனால அனாவசியமாய் தேவனுடைய வார்த்தைகளை உதிர்க்கிறவர் அல்ல. எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளும் அப்படியேதான். ஒன்றும் மிகையாக எழுதப்படவில்லை என்பதை நீங்களும் நானும் கருத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனால்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் சிறிய வசனமாயிருந்தாலும் பெரிதான ஒரு அர்த்தத்தை உள்ளடக்கினதாக இருக்கிற இன்னொரு வசனம் இது. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நாலு காரியங்களை வேகமாக உங்களோடு கூட முடிந்த வரைக்கும் இந்த நேரத்துக்குள்ளே நான் பார்க்க பிரியப்படுகிறேன். முதலாவது ஞானம். ஏனென்று சொல்லி சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு தயவுசெய்து திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடக்கிற அந்த சம்பவத்தை, அதில் ரெண்டு காரியங்களை நான் வேகமாக காட்டித்து மற்ற காரியங்களை பார்க்கலாம் நினைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷகம் 20வது அதிகாரத்திலே அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடக்கிற அந்த காரியங்கள், 8வது 9வது வசனம்.
முந்தி கல்லறை நடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள்.
ஹலலூயா. எப்படி என்று சொல்லிச்சினால், இரண்டு சீசர்கள் மரியாளினாலே அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு கல்லறையிலே அவருடைய சரீரத்தை காணவில்லை என்ற அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அதை பார்க்கும்படிக்கு ஓடி போகிறார்கள். ஒரு சீசன் பேதுருவை முந்தி ஓடி போகிறார். ஓடி போறவர் அந்த வாசலே நின்று விடுகிறார். உள்ளுக்கு போறதுக்கு தைரியம் இல்லை. பேதுரு உள்ளுக்கு போறார், பார்க்கிறார். சீலை தனியாக இருக்கிறது, தலையில சுத்தின சீலை தனியாக இருக்கிறது. இப்ப வெளியில நின்றவரும் குனிந்து பார்த்தார். குனிந்து பார்த்து பேதுரு உள்ளுக்கு போனவர் பார்த்தவர் விசுவாசிச்சார். இப்ப குனிந்து பார்த்தவரும் கண்டு என்ன செய்யறாரா, விசுவாசித்தார். இத விசுவாசித்தது எவ்வளவு வரைக்கும் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அங்கே இல்லை என்ற அளவுக்கு தான் விசுவாசம் இல்லையா. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அங்கே இல்லை என்பதை மாத்திரம் உறுதிப்படுத்துற காரியமா தான் அவருடைய விசுவாசம் இருந்தது. அடுத்த வசனம் சொல்லுது, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். இப்ப காணேல் என்பதை மட்டும்தான் அவர்கள் எடுத்துக்கொண்டார்களே ஒழிய, தேவனுடைய சித்தத்தின்படி ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின்படி அவர் எழுப்பினார் என்பதை குறித்து யோசிக்கல. அதனால என்ன செய்தார்கள், அவருக்கு 10வது வசனம் சொல்லுது, அவர்கள் தங்களுடைய இடத்துக்கு போய்விட்டார்கள். பழைய வாழ்க்கைக்கே போயாச்சு. எங்கேருந்து வந்தார்களோ அங்கேயே திரும்பி போயிட்டோம். தேடக்கூட இல்லை என்றான். என்ன அநியாயம் இது? 3 வருஷம் நகமும் சதையும் மாறி இல்லாட்டிலும் ஒரு அட்டை மாதிரி ஒட்டி கொண்டிருந்து அவருடைய நன்மைகளை எல்லாம் குடிச்சு கொண்டிருந்தார்கள் சரியா. ஆண்டவர் சொன்னார், பேதுருவை பார்த்து என்னெல்லாம் சொன்னார், நீ பாற மாதிரி இருக்கிறாய், உன்னை நான் உன் மேல என் சபையை கட்டு வேண்டெல்லாம் சொன்னார். பேதுருவும் போயிட்டார், சீசனும் போயிட்டார். ஆனால் அவருடைய பொடியை காணல, அவருடைய சரீரத்தை காணலன்னு பார்க்க வர்றதுல மட்டும் காட்டின வேகம் இல்லையா. அதெல்லாம் ஒரு சம்பவத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு காண்பிக்கிற வேகம் இல்லையா. சபைக்கு வருவார்கள் சில பேர், சபைக்கு வந்து அங்க என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு வருவார்கள். ஆர்வமாக வருவார்கள், உற்சாகமாக வருவார்கள், கிரமமாக வருவார்கள். ஆனா வந்து பார்த்துட்டு வெளியில சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையிலே இருப்பாங்க. மாற்றங்கள் கிடையாது, கேள்வி கேட்கறதும் கிடையாது. இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இவ்வளவு பேருக்கு ஏதோ நடக்குது, ஏதோ செய்யறாங்களே, அது என்னவா இருக்கும், இவ்வளவு பேர் சொல்றாங்களே சுகமானேன்னு, இவ்வளவு பேர் சொன்னாங்களே என்னை விடுவித்தார்ன்னு சொல்லி இல்லையா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இவையெல்லாம் ஏன் அப்படியே இருந்த மாதிரியே இருக்குது என்று சொல்லி கொஞ்சம் சிந்தனை பண்றதில்ல, யோசிக்கிறதில்ல, வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறது. ஆனா ஆர்வம் இருந்தது, வருகிற ஆர்வம், கூட்டத்தோட கூட்டமா வர்ற ஆர்வம். அந்த நாட்கள்ல கோயிலுக்கு போன மாதிரி இல்லையா, எல்லாரும் போறபடியா நானும் போறேன் அள்ளுபடு. அது ஒரு என்ன சொல்றது, திருவிழான்னு சொல்லுவாங்க இல்லையா, திருவிழாவுக்கு போற கேஸ், திருவிழாவுக்கு போய் போயிட்டு திரும்பி வர்றது. ஏன்னா அங்க போய் அதுல இருக்கிற நன்மைகளை அல்லது உலக நன்மைன்னு கூட என்னால சொல்ல முடியாது. சில பேர் கோயிலுக்கு போறாங்க, இங்க எல்லாம் அது நடக்காதபடினால பரவாயில்ல, கத்திரி கிறிஸ்தவத்தின் கிறிஸ்தவ சபைபடி அது நடக்கல, இன்னும் இல்ல. வேற வழிபாடுகள்ல போறவங்க கேட்டாச்சுன்னா, எதுக்கு போனீங்க அவ்வளவு தூரம், 150 கிலோமீட்டர் போனீங்களே கார் பிடிச்சி, இந்த காரே கொண்டு வந்து உங்களை ஏத்திக்கொண்டு சேச்சிக்கு வரணும்னு சொன்னா வரமாட்டேன்றீங்களே, இல்ல அங்க போய் வெங்காயம் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. வெங்காயம் வாங்குறதுக்கு உங்க ஊர்ல கடை இல்லையா, 150 கிலோமீட்டர் கார் பிடிச்சு போயா வெங்காயம் வாங்குவீங்க? ஒரு காரணம், அல்லது யாரையாவது பார்க்க பார்த்தா ஆண்டவர் கேட்டார், யாரை பார்க்க போனீர்கள், மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறோம் இல்லையா, அவங்க இங்கேயே இருக்கிறாங்களே, யாரை பார்க்க போனீங்க? ஆண்டவரை தேடுகிற இருதயம் உள்ளவர்கள், ஞான இருதயம் உள்ளவர்களாக வேண்டும் என்று வேதம் தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் தேவன் தன்னுடைய மாம்சத்திலே வந்து பாடுபட்டு சிலுவையை சகித்து மரணத்துக்கூடாக கடந்து சென்று மறுபடியும் அந்த மரண திறவுகோள்களை எல்லாம் பறித்துக்கொண்டு சிலுவையிலே வெளியரங்கமானாராம். அதாவது பகையை சிலுவையினால் கொன்று, அன்றைக்கு வாசிக்க மறந்த ஒரு வசனம் இப்ப ஞாபகம் வருது, பகையை என்னத்தால கொண்டாராம், சிலுவையினால் கொண்டு. அநேகம் பேர் நினைச்சு கொண்டிருக்காங்க சிலுவையில இயேசுவை கொண்டுட்டோம் என்று, ஆனா அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தே எத்தனை கொலைகள் செய்தார் என்றதை கவனிங்க நீங்க இப்ப இல்லையா. பிசாசியே சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்து அவர் கொண்டுட்டார். அதுதான் எங்களுடைய ஆண்டவர் இல்லையா. அவன் அப்படி நினைச்சு ஏமாந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் வந்து பாடுகளை அனுபவிக்கும் போதே உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுக்கிறது. ஹலலோயா, நான் சொல்லவில்லையா, ரத்த முதல் துளி சிந்தின உடனேயே பரலோகத்துக்கு போகிற வழியை ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஹலலோயா. ஏனென்றா அந்த தேவன் விரும்புகிறார், அவர் எப்படிப்பட்ட தியாகத்தை, எப்படிப்பட்ட ஒரு ஒரு வரப்பிரசாதத்தை, ஒரு வரத்தை எனக்கும் உங்களுக்கும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை அறிகிறதிலே நாங்கள் அறிவீதிகளா இருக்கக்கூடாது. ஒரு ஞானமுள்ள இருதயம் எங்களுக்கு அதில் உருவாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய, அதாவது இந்த உடம்புல நரம்புல அந்த உணர்வு எப்ப இருக்கும் தெரியுமா, ரத்தம் ஓடும் வரைக்கும்தான் இருக்கும். ரத்தம் ஓடல, ரத்தம் செத்து போச்சுன்னு சொல்லிச்சுன்னா நரம்பெல்லாம் உணர்வு இல்லாம போயிருந்தது. நரம்புக்கு உணர்வை கொடுக்கறதே ரத்தம் தான். ஆக கிறிஸ்துவனுடைய சிந்தை என்னிலே உங்களே ஓடுமா இருந்தால், தேவனை அறிகிற அறிவுக்கு நேரான காரியங்களை நீங்களும் நானும் செய்வோம், சிந்திப்போம் இல்லையா. ரெண்டும் வேணும், சிந்தனையும் வேணும், செய்கையும் வேணும். ஏன்னா கிரியைகள் இல்லாத விசுவாசம் அதுவும் செத்தது இல்லையா. விசுவாசம் இருந்தா ஏதாவது ஒன்று செய்ய வைக்கும் உங்களை இல்லையா. எப்பவுமே சும்மா இருக்க சொல்லாது, எப்பவுமே ஜபிச்சு கொண்டு ஒரு மூலையில இரண்டு சொல்லாது. ஜபிக்கிறது நல்லது இல்லைன்னு நான் சொல்ல இல்ல. சாப்பிடுறது நல்லதுன்றக்காக சாப்பிட்டு கொண்டே இருப்போமா, தண்ணி குடிக்கிறது நல்லதுன்றக்காக தண்ணி குடிச்சு கொண்டே இருப்போமா, இல்லத்தானே. எல்லாம் ஒரு அளவோடு தான். ஜபத்துக்குன்னு ஒரு அளவு இருக்குது, வேத வாசிப்புக்குன்னு ஒரு அளவு இருக்குது, உபவாசத்துக்குன்னு ஒரு அளவு இருக்குது இல்லையா. அதே போல நற்கிரியைகள் செய்கிறதுக்காகவும் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா. ஏன்னா அதுவும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். அதனாலதான் அவர் வந்து பிசாசின் பிடிகளில் இருக்கிறவர்களையும் மரண வேதனையில இருக்கிறவர்களையும் வியாதிப்பட்டவர்களையும் விடுவிக்கும்படி அவர் என்ன செய்தாராம், சுற்றி திரிந்தார், சுற்றி திரிந்தார். அந்த நாட்கள்ல இருக்கிற சில சாத்தியங்கள்ல கால்நடையாய்த்தான், ஒரே ஒரு கதம் கடைசிதான் அவர் கழுதையில அந்த வாக்கிய நிறைவேறும்படிக்கு அதில் ஏறி வாரார். மட்டுமடி கூடுதலான நேரங்களில் அவர் கால்நடையாய்த்தான், அவர் இவ்வளவு கிலோமீட்டர் நடந்தார்னு பாருங்க. ஆக முதலாவது ஞான இருதயம் எனக்கு உங்களுக்கு வரணும். சும்மா ஓடுறதல்ல, ஆண்டவரை தேடுகிற ஓட்டம் வெறுமையான ஓட்டமா இருக்கக்கூடாது. பார்த்துட்டு பழையபடியும் திரும்பி போய் நான் இருக்கிறதுக்கு. இரண்டாவது அதிலே 14 வாசிங்க சிஸ்டர்,
அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள்.
ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பிரயோஜனத்தோட ஒரு பிரயாசத்தோட அந்த தேவனுடைய சரீரத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்த ஒரு மகள், அதிகாலையில முதல் யோசனையே அந்த ஒரு நாள் கிரிய செய்யக்கூடாத அந்த ஒரு நாள்ல அந்த அவங்க இருந்தாங்க. சீஷர்களுக்கு அந்த யோசனை வந்ததோ இல்லையோ இல்லையென்று தான் நினைக்கிறேன், வந்திருந்தா போயிருப்பாங்களே இல்லையா. முதல்ல போன பெண்கள்ல இதுல ஒரு ஆளத்தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் சரி, நாங்க மரியாதை அது எல்லா இதுகளையும் வந்திருக்கிறபடினாலும் எடுத்துக்கொள்வோம். ஆக மரியாள் தான் காலையில் எழும்பி அந்த தைலங்கள் இந்த இதுகள்லாம் எடுத்துக்கொண்டு அவருடைய சரீரத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டு போனது முதல்ல அவாதான். அவ போனபடினாலதான் அதை கண்டு திருப்பி அதை பழையபடி ஓடி போய் ஆளுனக்கு பொடிய காணலன்னு சொல்லி அதுக்கப்புறம் பழையபடி திரும்பவும் வந்து இப்ப அழுது கொண்டு நிக்கிறா. கொஞ்சம் வெள்ளன போயிருக்கலாமோ, போயிருந்தா இது நடந்திருக்காதோ, அல்லது வெள்ளிக்கிழமையே அங்க இருந்திருக்கலாமே, இப்படியான யோசனைகளோடு அழுது கொண்டிருக்கிறா. இப்ப அவருக்கு ஒரு கடைசி கடமையை கூட எனக்கு செய்யலாம போச்சுன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறார். தேவதூர்கள் கேட்கிறார்கள், எதுக்காக அழுகிறாய்? அவர் வச்ச இடவங்களுக்கு தெரியல. இப்ப வச்சதுல ஒரு ஆள் மாறாட்டமோ, நான் புலியான ஒரு இடத்துல வந்து நீங்க தேடிக்கொண்டிருக்கிறோம், அவரை இங்க வைக்க இல்லையோ. என்ன நிறைய பிரச்சனை, நிறைய டென்ஷன் சரியா. அந்த நாட்கள்ல அவசர அவசரமா அடுத்த நாள் ஓய்வு நாள்ன்றபடினால உடனடியா கடைசி நேரத்துல பெர்மிஷன் எடுத்து செய்த விஷயங்கள், அதனால நான் தான் சரியா கவனிக்க இல்லையோ, மறந்து போனோ என்றெல்லாம் குழப்பங்களோடு அழுது கொண்டு நிற்கிற மகள்கிட்ட பெண்ணுக்கு இயேசு நிற்கிறார். நின்று இவள் திரும்பி பார்த்து, பார்த்தவாக்கு இயேசுவை தெரியல. இயேசுவை பார்த்தா எப்படி இருக்கு? இப்ப தோட்டக்காரன் மாதிரி இருக்கு. யாரோ ஒரு ஆளுக்கு அப்படி இருந்தா பரவாயில்ல. மரியாள் எத்தனை தரம் இயேசுவின் பாதத்தண்டையில இருந்த மகள், மரியாள் எத்தனை தரம் அவளுடைய பாதத்தை கழுவினவள் இல்லையா, அவரோடு கூட இருந்து அவரோடு இணைந்திருக்கிற நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு சரியா. சில பேர் சொல்லுவாங்க, நீ படிச்சு வாங்கின சர்டிபிகேட் எல்லாம் சும்மா கிடந்து விடுது, அதை பிரயோசனப்படுத்த தெரியாம இருக்கிறாயன்னு சொல்லி. சில பேர் படிப்பாங்க, எனக்கு தெரிய ஒரு சிஸ்டர் பிள்ளைகளுக்கு மியூசிக் படிப்பிச்சா, அந்த ஒரு பிள்ளைக்கு மியூசிக்கே விருப்பம் இல்ல, தாய் தகப்பனுடைய கட்டாயத்தினால போய் வயலின் கிளாஸுக்கு போச்சு, எத்தனையோ 4-5 வருஷம் வயலின் பழகிட்டு கொண்டு சர்டிபிகேட் அப்படிந்து அப்படி இதானே வேணும் என்று சொல்லி வச்சுக்கோ வந்துட்டு போயிடுச்சு. கோர்ஸ் முடிச்சுது, சர்டிபிகேட்டும் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அது வயலினே தொடவே இல்லை, தாய் தகப்பனுடைய கட்டாயத்துக்காக. அதல்ல, கட்டாயத்தின் நிமித்தம் அல்ல சரியா. இது நல்ல பங்கை தேடினால் அதை பிராக்டிஸ் பண்ண தெரியணும் எனக்கு உங்களுக்கும், நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அதை வெளிப்படுத்த தெரியணும் எனக்கு உங்களுக்கும், 4 பேருக்கு அதை பிரயோஜனப்படுத்த தெரிய வேண்டும். இயேசு கிறிஸ்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அவர் ஆலயத்தில் இருக்கிறவருடைய டிஸ்கஷன் பண்ணி இருக்க இல்லைங்க. அவர் பிள்ளை ஆவியிலும் பெலத்திலும் வளர்ந்து என்ன நடந்தது, எதுக்காக வளர்ந்தது? தனக்கு தானே பிரயோஜனமா இருக்கிறதுக்கா, அல்ல தகப்பன் இல்லாத வீட்டை கவனிக்கிறதுக்கா? இல்லையே. 2 சகோதரிகள் இருக்கு, குடும்ப பொறுப்பு, நான் தான் மூத்த ஆள், குடும்ப பொறுப்பு அதுன்னு சொல்லி உலகத்தின் பாதையில போகிறதுக்கு அவருக்கு தெரியாதண்டு இல்ல, அந்த வேலையை சொல்லி கொண்டு போறதுக்கு தெரியாதண்டு இல்ல. ஆனால் அவர் எதற்காக அழைக்கப்பட்டாரோ, அழைக்கப்பட்ட அழைப்பின் நிமித்தம் நடந்து கொள்கிறது தான் தேவனுக்கு பிரியமான காரியம். ஹல்லேலூயா. அழைத்த அழைப்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி வேதவங்களுக்கு ஆலோசனை சொல்லுது. அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அதுக்காக தான் அழைக்க. நீங்க வேற எது செய்தாலும் உங்களுக்கு வாய்க்காது, அதுவும் ஒரு காரியம். ஆக ஆண்டவர் என்ன செய்தார் சொன்னால், இவர் பார்க்கிறாரோ ஆண்டவரை தெரியல, அறியாமை, இயேசு என்று அறியாமை இருந்தால், ஆண்டவருக்கென்று சில காரியங்களை செய்தவர்களாயிருந்தாலும் இல்லையா, ஆண்டவருக்கென்று செய்ய விரும்புகிறவர்களாயிருந்தாலும் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் இப்ப என்கிறது மிகவும் முக்கியம். ஏனென்றால் அவர் சொன்னார், நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை, நான் தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. இப்படி ஒரு லிஸ்டே போடுறார். எதனால? அவர் சொன்னார், நீங்க இவங்களுக்கு செய்யறது எனக்கு செய்யறது, இயேசுக்கு செய்யணும் என்று சொல்லி நீங்க ஓடி திரியுறீங்க, இவங்களுக்கு செய்திருந்தா அது எனக்கு எப்பவோ செய்த மாதிரி இருந்திருக்கு. இயேசுக்கு ஊழியம் செய்யணும் தான் அநேகம் பேர் கையை மடிச்சு விட்டு கொண்டு நிற்கிறோம். இயேசு சொல்றார், இவருக்கு செய்திருந்தா அது நீ எனக்கு செய்தனே. ஆண்டவரே நாம ஊழியம் செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்யறேன்னா நிச்சயம் ஆறு நாள் யாருக்கு? அவர் ஆறு நாளுக்கும் ஏழு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறவர். அல்லேலூயா. அவர் ஏழு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறவர். அந்த ஆறு நாள்ல எத்தனை தரம் இயேசுவை நான் கடந்து போயிருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆறு நாள்ல எத்தனை தரம் நான் இயேசுவை தோட்டக்காரனா பார்த்திருக்கிறனோ, அல்லது வேற மீன் பிடிக்கிறவரா பார்த்திருக்கிறனோ, அல்லது தலைமுடி வெட்டுறவனா பார்த்திருக்கிறனோ, அல்லது உடுப்பு ஐன்மணித்தாராளா பார்த்திருக்கிறனோ, இன்னும் நான் எத்தனை தொழிலையும் சொல்லிக்கொண்டு போகலாம். எத்தனை தடவை நான் இயேசுவை இவர் ஒரு சாதாரண மனுஷரா நான் பார்த்துட்டு போயிருக்கலாம். எரிகோல் இருந்து போன ஆசாரியனும் பரிசேயனும் பார்த்து விலகி போனார்கள். ஏன்? அது அவன் செய்த பிழை. இவன் யார் எரிகோவுக்கு போச்சுன்னது? போனபடினாதான் இப்படி கஷ்டப்படுறான் இல்லையா? அதாவது ஒரு புற ஜாதியால் வந்து புத்தி புகற்ற அளவுக்கு இருக்கிறதுல, சமாரியன் வந்து இஷ்டவேலுக்கு புத்தி புகற்ற அளவுக்கு இருக்குது. ஆக கிறிஸ்தவனா என்று சொல்லுகிற நானும் நீங்களும், இயேசுவினுடைய ரத்தத்தால கழுவப்பட்ட நானும் நீங்களும், இயேசு என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டார், இயேசு எனக்காக சிலுவையிலே சாபமாகி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டது மாத்திரமல்ல, அவருடைய ஜீவன் தான் இப்ப எனக்கும் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்குது இல்லையா? அவருடைய ஜீவன் தான் எனக்கும் உங்களுக்கு உண்டையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஓடுகிற அந்த ரத்தம் அவருடைய ரத்தமாயிருந்தால் அந்த சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நானும் நீங்களும் அந்த சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ற கிரியைகளை, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்கிறவர்களாய் நானும் நீங்களும் நிச்சயம் மாற வேண்டும். ஏன்னால் ஞானத்தை தேடுங்கள், ஞானத்தை சம்பாதியுங்கள். அது என்னவாம்? ஜீவ விருட்சம். ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் அடைக்கப்பட்டு போய்விட்டது மனுஷனுடைய பாவத்தினாலே. ஆனால் மறுபடியும் இயேசு கிறிஸ்து என்கிற ரூபத்திலே வந்து அவர் அதுக்கு வழிவகுத்து கொடுக்கிறார். அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை, அது ஞானம், தேவ ஞானம் எனப்படுகிறது. அந்த ஞானமாகிய அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதற்கு உண்டாகிற வழிகள்தான் இந்த முதலாவது ஞானம். பிறகு இரண்டாவது, இந்த ஞானம் தட்டு தருகிற நீதி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று சொல்லி நீங்கள் ஆதியாம புஸ்தகங்களிலும் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலும் வாசிச்சிருப்பீங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆக தேவனை விசுவாசிக்கிறது, தேவன் சொன்னதை விசுவாசிக்கிறது ஒரு நீதி இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் அதை அவன் அந்த விசுவாசத்தையே அவனுக்கு நீதியாக கொடுக்கிறார். அதான் நான் ரோமர்களுக்கு எழுதின நிருபத்திலே தயவு செய்து என்னோடு கூட நாலாவது அதிகாரம் 19வது வசனம், 20வது வசனம், 21வது வசனம்.
அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்.
இந்த வசனத்தை வீட்டில் போய் ஆறுதலா வாசிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் உள்ளபடினாலே நான் சொல்லுகிறேன், அவன் 100 வயதுல அவனுடைய அவனுக்கு இருந்த அந்த விசுவாசத்தை பற்றி தான் வேதம் இங்கே சொல்லுகிறது. வாலிப வயசுலே மிடுக்கா இருக்கும் போது, சரீரத்திலே பெலன் இருக்கும் போது, தமிழ்ல சொல்லுவாங்க ஓடுற பாம்பை காலால மிதிக்கிற வயசு இல்லையா? கண் தெரியாம போனாலும் மிதிக்கலாம் பாம்பை. அப்படி இல்லை, ஓடுற பாம்பை காலால மிதிக்கிற வயசுன்னா என்ன தெரியுமா? அவ்வளவு தைரியம், அது சீண்டி பார்த்து செய்யாத என்ன இருக்க செய்து பார்ப்போம்னு நினைக்கிற வயசு இருக்கு இல்லையா? அந்த வயசை பற்றி சொல்ல இங்க 100 வயசு, சரீரம் செத்தவன் எனக்கு என்ன குறிச்சே ஒரு யோசனை, அதாவது யாரு நீங்க உங்களை குறிச்சு நீங்களே குறையா ஒரு நாள் நினைக்க மாட்டீங்க இல்லையா, உங்களால இன்றைக்கும் ஏதாவது ஏழு மணி தான் இருப்பீங்க சரியா, ஆனாலும் உங்களுக்கே ஒரு யோசனை வந்துட்டு இனி என்னால ஒன்றுமே இல்ல, சரீரம் செத்தால் அந்த வயசு தான் 100 வயசு, அதெல்லாம் ஆபிரகாமுக்கு சொல்றார் சரீரம் செத்தவன் என்று நினைக்காமல் முதலாவது, ரெண்டாவது தன்னுடைய மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போனதை கூட அவர் என்ன ஒரு ஒரு பொருட்டா நினைக்கல. எதனால தெரியுமா, அதான் அந்த 21வது வசனம் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. ஆக அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையிலும் என்னை சூழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய போகிற தேவனுடைய வசனத்தை குறித்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் சொல்லியிருந்தால் அது உங்களுடைய குடும்பம் முழுக்க பலிக்கும் என்ற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். 24வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படி எண்ணப்படும்.
ஹல்லேலூயா. இங்கதான் அந்த வசனம் வருது, எது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை ஒருவர் எழுப்பினாராம், யார் தெரியுமா, நம்முடைய பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்துக்கிலையும் தன்னை கீழ்ப்படிந்தவராகி எல்லா சத்தியத்துக்குள்ளும் பிதாவினுடைய சகல சித்தத்துக்கும் தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தபடினால பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். இப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன, ஒரு ஷார்ட்கட் எப்படி தெரியுமா, மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவரை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இத ஆபிரகாம் அன்னைக்கு விசுவாசிச்சார், என்றைக்கு அப்படி விசுவாசிச்சுதான் ஈசாக்க கொண்டே தைரியமா பலியிட கொடுத்தார், என இவன் மறிச்சாலும் இவனை எழுப்ப வல்லவராயிருக்கிறான். ஹல்லேலூயா. ஈசாக்க கொடுத்தார் எதை நம்பி, இவன் மறிச்சாலும் இப்ப நான் கத்தி வெட்டினாலும் அது நெருப்பில் எரிஞ்சாலும் அவ்வளவுத்தையும் திருப்பி பழையபடி என்ன இவனை வச்சுதான் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், இவனை கொண்டுதான் எனக்கு சொல்லிக்கிறார், இவனுக்குள்ளாக உன் சந்ததி இப்படி ஆசீர்வதிக்கப்படும், மணலத்தனையாய் நட்சத்திர தத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லமை உள்ளவர், உயிரோடு எழுப்புகிற என்னுடைய தேவன் என்று சொல்லி விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அது ஒரு பிரைஸ், அது ஒரு பரிசு. விசுவாசம் என்றது சாதாரணம் இல்ல, அது எனக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பரிசு இல்லையா. சுத்த மனம் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற பரிசு, வேதவசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவனால கிடைக்கிற ஒரு பரிசு. ஏதோ எங்களுடைய டேலண்ட் கிடையாது, விசுவாசம் என்றது ஏதோ என்னுடைய சுயமான உருவான ஒரு காரணம் அல்ல, அதை உருவாக்குகிறதே வேதவசனம். அதை நீங்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. விசுவாசத்தை இன்னொரு வசனம் சொல்லுது எவரே இல்ல, விசுவாசத்தை தொடக்குகிறவரும் யார் தொடக்கிறது, இயேசு கிறிஸ்து வசனமா வந்து அந்த சுவிசேஷ வசனத்தை நீங்கள் கேட்டபோது இதயத்தில் விசுவாசிச்சீங்க இல்லையா, வேற எதையும் கேட்டு நீங்க விசுவாசிக்கலையே, பேப்பர்ல எத்தனையோ நியூஸ் வாசிக்கிறீங்க, எல்லாத்தையுமே விசுவாசிக்கிறீங்க, யாருக்கு தெரியும் இதுல எவ்வளவு உண்மை இருக்கும் அப்படின்னு. ஆனா இது சத்தியமும் உண்மையுமா இருக்கிறது, காலாகாலத்துக்கு இருக்கிறது. அதான் அவர் சொல்ற வெளிப்படுத்தல, இதோ உயிரோடு இருக்கிற எவ்வளவு காலத்துக்கு ஆண்டவரே, சதா காலங்களிலும், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உலகம் உண்டாகிறதுக்கு முதலும் இருக்கிறேன், உலகம் உண்டாக்கின போதும் இருக்கிறேன், உலகம் அழிஞ்சு போனாலும் இருப்பேன் நான், சதா காலங்களிலும் எல்லா காலங்களிலும் இருக்கிறேன் நான் இல்லையா. அதான் இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக ஆக்கப்படுவதற்கு ஆக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் எழுப்பினது எதுக்காக தெரியுமா, நாம் நீதிமான்களாக வேண்டும். நாங்கள் நீதிமான்கள் ஆகாவிட்டால் என்ன நடத்திருக்கு தெரியுமா, அது அடுத்ததுல வாசிக்கிறோம். இப்ப நாங்கள் அவர் எழுப்பினபடினால்தான் நாங்கள் நீதிமானா இருக்கிறோம் சரியா, எழுப்பாவிட்டால் அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். அதே ரெண்டு அடுத்ததுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அநேகர் வந்து கவனிங்க, அநேக தியானங்கள், அதாவது தியாகங்களுக்காக, அநேக புரட்சி, உலக புரட்சிகளுக்காக, நாடுகளுடைய புரட்சிகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகமாய் கொடுத்து இல்லையா, சிலர் மருத்துவங்களுக்காக, சிலர் இன்னும் அறிவு கல்விகளுக்காக தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு உலகத்தில் இருக்க அநேக சுகங்களை அனுபவிக்காமல் அதற்காக தங்களுடைய உயிரையே விட்டவர்கள் அநேகர். சரித்திரம் இருக்கிறதே, நானும் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் ஒருவரும் உயிர் தள்ளவில்லை. ஹல்லேலூயா. தியாகம் பண்ணியிருக்கலாம், வேணுமெண்டா, நான் கல்யாணம் பண்ணாம, சாரி பிரதர், சாரி, நான் இப்ப யாரையும் மீன் பண்ணல, உதாரணம் சொல்றேன், வேற யாரும் இருந்தீங்கன்னு சொல்ல, கல்யாணம் பண்ணாம இதுக்காகவே வாழப்போறோம்னு கங்கணம் கட்டாக அடிக்கலாம். கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் புனிதர்கள். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாராலையும் மேலாது ஐயா, வரம் வாங்கினவனுக்கு தான் அதை இயலும். சரியா, வரம் வாங்கினவர்கள்லாம் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க நிலைச்சிருப்பீங்க. உங்களை மாதிரி ஃபைட் பண்ண எனக்கு இயலாது. என்ன, நீங்க அதுக்குன்னு வரம் வாங்கி இருக்கிறீங்க இல்லையா? என்ன மாதிரி ஒரு விஷயத்துல ஃபைட் பண்ணுக்கு சிலவள உங்களால இயலாம இருக்கலாம். நான் வரம் வாங்கினோம் இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா சொல்றேன்னா அப்படி வரம் வாங்கினாக்கள் இருக்கிறீங்க மியூசிக்ல எல்லாம். இல்ல, உங்களை மாதிரி வாசிக்க எனக்கும் விருப்பம் தான், ஆனா எனக்கு இயலாது, எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரி கை. சோ ஆக வரம் வாங்கினாக்கள் அதுக்கண்ணே பிறந்திருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் கேருப்புகள் மாதிரி மனுஷர்களையும் தாளந்துகளோட ஆண்டவர் சில. அதான் புத்தி உள்ளவனுக்கு வேதம் சொல்லுது அறிவு லேசாய்வர். அதுக்கென்று படைச்சவனுக்கு அறிவு லேசாய்வர். மோசையோடு கூட இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சேரக்கு ரெண்டு பேர் மூன்று பேரை கொடுக்கிறார் ஆண்டவர். மோசையினுடைய விஷன் மலையில ஆண்டவர் சொல்றது அதுவே பெரிய விஷயம். அதை கிரகிக்கிறதுக்கு தேவ ஞானம் வேணும். இப்ப மோசை அதை எடுத்து வந்து இவங்கள்ட்ட சொல்றார், அங்க தரிசனத்தில் காட்டினது ஆண்டவர் காட்டினதை மோசை விவரிக்கிறார். சரியா, இப்பன்னா நீங்க ஒரு பிளான் போட்டு ஸ்கிரீன் போட்டு ஒரு டிராஸ்மனை கூப்பிட்டு ஒரு பிளான் வரைஞ்சி காட்டி ஸ்கேல் இவ்வளவுதான், என்ஜினியரை கூப்பிட்டு இதுதான் விஷயம். சரியா, இப்ப கான்ட்ராக்டர் கூப்பிட்டு நீங்க கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த நாட்கள் அவனுடைய தரிசனத்தை விளங்கிக் கொண்டு அந்த தரிசனத்துக்காக செயல்பட்டு அதில் இருக்கிற தொங்கு திரைகள் இத்தனை மூலம், அந்த மணிகள் இத்தனை மூலம், அந்த தூண்கள் இத்தனை மூலம் இல்லையா, அது என்ன மெட்டீரியல செய்யப்பட வேண்டும், எவ்வளவு அளவு செய்யப்பட வேண்டும். ஏன்னா அது ஒரு இடத்துல இருக்கிற விஷயம் இல்ல. எப்பெல்லாம் எழும்புவாங்களோ ஆண்டவர் சொல்வார் புறப்படுங்க அப்படின்னு, முதல்ல எல்லாத்தையும் பேர்த்து கொண்டு வெளிக்கிட்டு போகணும். சரியா, பெத்தின தரம் அவங்க அந்த பயணங்கள்ல கிளப்புறது கொண்டு போறது. இங்கே ஒரு ஷ்ரங்க வாங்கி பூட்டிட்டு ஒரு ரெண்டு தரம் கலட்டி திருப்பி போட்டுங்க பாப்போம் இருக்கா, அதுக்கு பிறகு ஷ்ரங்க் படுத்துடும். எந்த கடையில வாங்கினாலும் அதுதான். ஆக ஒரு ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. அந்த ஞானம் நீதியை தருகிறது. அதுக்காகத்தான் தேவன் பரிசுத்தமாகிற தேவன், பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று அவருக்கு பேர். யெகோவா மெகாதீஸ் இல்லையா, பரிசுத்தமாக்குகிற தேவன். அவருடைய ஞானம் அப்படி வந்து அந்த பரிசுத்தத்தை கொடுக்குது. உலக அறிவு வேற ஏதாவது கொடுக்குதோ எனக்கு தெரியாது, ஆனா அது அவ்வளவு பரிசுத்தமாகற அளவுக்கு கொடுக்கறது இல்லை என்பதுதான் உண்மை. அதுல குறைகள் இருக்கு, கரைகள் இருக்கு. ஆனால் தேவனுடைய ஞானம் மட்டும் நல்ல நீதியையும் நல்ல பரிசுத்தையும் கொடுக்கிறது அதனூடாக. ஆக இந்த மரித்தோரில் இருந்து, அதாவது 24 வாசிங்க, மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்புகிறார்கள். சொன்னால் நாங்கள் பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், எங்களுடைய பாவங்கள் முதல்ல ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், அதுக்காக மரித்தார். ஓகே, இப்ப அப்படியே விட்டு விடாதபடிக்கு என்ன, பரலோகத்துக்கு போறதுக்கு நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், பரிசுத்தவானாய் மாற வேண்டும். பரிசுத்தவானுடைய முதல் ஸ்டெப் நீதிமான். சரியா, நீதிமான் பரிசுத்தவான் கிடையாது, ஆனா பரிசுத்தவான் நீதிமான். சரியா, பரிசுத்தவான் வந்து ஸ்டார்டிங். சரியா, பரிசுத்தவான் வந்து ஸ்டார்டிங். அதனால வேதம் சொல்லுது பரிசுத்தவான்லேயே சில குவாலிட்டிஸ் கூட, அதுல கூட ஸ்டேட்டஸ்கள் சிலது வருது, அதையும் வேதம் சொல்லுது இல்லையன்னு இல்ல. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சபையிலே ஆண்டவர் ஊழியங்களை ஏற்படுத்தினார்னு வாசிக்கிறோம் இல்லையா. ஆக பரிசுத்தவான்களுக்குள்ளே சில கரெக்ஷன் இருக்கு. சரியா, அதான் சொல்ற, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராங்க. அதாவது பரிசுத்தலையே ஆண்டவருடைய பரிசுத்தம் என்றதோ இன்னொன்று இருக்குது. அதனால அவர் சொல்ற நீங்க என்ன மாதிரி பரிசுத்தர் ஆகணும், சாதாரண பரிசுத்தர் இல்ல, கர்த்தருடைய என்ன சொல்ற சாயலை தரித்துக் கொள்ள வேணும் பரிசுத்தத்தில் கூட, அது மிக முக்கியம். அதனால அவர் சொல்ற தன்னுடைய குமாரனின் சாயலை பற்றும்படிக்கு எங்களை உருமாற்ற போகிறாராம். அந்த அளவுக்கு கொண்டு வந்துதான் அவர் எங்களை அங்கே மகிமையிலே சேர்க்க போகிறார். அப்ப அதுக்காக நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மைகளுக்காக நாங்கள் மாறப்பட வேண்டும். அதுக்காக முதல்ல எங்களுக்கு தந்த அந்த உயிர்த்தெழுதலில் தந்த கிடைக்கப்பட்டது ஞானம். உயிர்த்தெழுதினாலே எங்களுக்கு கிடைக்கப்பட்டது, அதாவது சிலுவை வரைக்கும் பாவம் சாபம் ரோகம் எல்லாம் அழிக்கப்பட்டாலும் இது அடுத்த சாப்டர் இல்லையா, இது அதுக்கு அடுத்தபடி நடக்கிறது. அதனால நான் இன்னைக்கு கொஞ்சம் வேற காரியங்கள் சொல்ல, உயிர்த்தெழுதலை பற்றி வேற காரியங்கள் நீங்கள் பேசியிருக்கலாம். ஏன்னா பவுல் சொன்ன மாதிரி நான் அஸ்திவாரத்தின் மேல திருப்பி திருப்பி அஸ்திவாரம் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இல்லையா. பவுல் என்ன சொல்றார், ஒருக்கா அஸ்திவாரம் போட்டா குட் நல்லது, நல்ல அஸ்திவாரம் இல்லையா, நாங்கள் அதுக்கு மேல வச்சு கட்டிக்கு பில்ட் பண்ணிக்கன்னு போவோம். எத்தனை அஸ்திவாரம் ஒரு பில்டிங் தேவை, ஒரே ஒரு அஸ்திவாரம் தான். கிறிஸ்துவங்கிற அந்த அஸ்திவாரத்தை போட்டாச்சு, இனி நாங்கள் நடக்க வேண்டிய காரியங்களை பார்க்க வேணும். சரியா, ஒவ்வொரு வருஷமும் உயிர்த்தெழுதலை பற்றி பேச போறோம், ஒவ்வொரு வருஷமும் மறிக்கிறத பற்றி பேச போறோம் இல்லையா. அப்ப எத்தனை வருஷம் அதே காரியத்தை போட்டு பேசிக்கொண்டே இருப்போம், தெரியாத காரியங்களை தெரிஞ்சுக்கொள்வோம் அல்லது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ஆண்டவருடைய வழிபாடுகள் எனக்கும் உங்களுக்கும் உண்டாயிருக்கட்டும். அதனால அவருக்கும் இன்னும் அநேக ஜனங்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அல்ல ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு கூட அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே சித்தம் இல்லையா. அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், முடிந்தவரையில் எவ்வளவே ரட்சிக்கப்படுமோ அவ்வளவே ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஏனென்றால் இஸ்ரவேலருடைய ஒரு பங்கு கடினமாக இருக்கும் வரைக்கும் தான் இந்த புறஜாதிகளுடைய சுதந்திரம். இப்ப ஆக நாங்கள் கொஞ்சம் டெம்போ முயல் கதையா போகக்கூடாது. இப்ப இஸ்ரவேல் ஆம மாதிரி இருக்குன்னுட்டு நாங்க கொஞ்சம் முயல் மாதிரி நித்திர கொள்ளாமட்டு இருக்கக்கூடாது. ஆம ஓவர்டேக் பண்ணிட்டு எங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் போயிட்டு அதுக்கு பிறகு ஓடியும் பிரயோசனம் இல்லை. இஸ்ரவேல் ஆம மாதிரி போகலாம், பிரச்சனை இல்லை, ஆனா நாங்க முயல் மாதிரி நித்திர கொள்ளக்கூடாது இல்லையா. நாங்க அநேகம் பேரை ஆதாயப்படுத்தணும் சரியா. இஸ்ரவேலர் அவர் சொன்னார், நல்லா விளங்கி கொடுங்க தயவு செய்து, நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீங்க இஸ்ரவேல் வீட்டார் எல்லாரும் வீட்டையும் போய் முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கு இவ்வளவு காலமாச்சு. இஸ்ரவேல் ஒரு பல லட்சம் கொஞ்சம் லட்சங்கள் தான் சரியா. அப்ப இஸ்ரவேல் வீட்டையே சுத்தி முடியாதுன்னு சொல்லி சொன்னால் உலகத்துல எத்தனை ஜாதிகள் இருக்குது, எத்தனை கோடி கோடி ஜாதிகள் இருக்குது. அப்ப எல்லார்ட்டையும் எப்ப இந்த சுவிசேஷம் போய் சேர்றது சொல்லுங்க பாம்பு இருக்கா. சோ தயவு செய்து இப்ப மூன்றாவது காரியம் வேகமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரிசுத்தம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். மூன்றாவது பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை 1 கொரிந்தியர் 15:17 பார்ப்போம்.
கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள்.
ஹல்லேலூயா. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். எதை குறித்து விசுவாசிப்பீங்க? அவர் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு உங்களோட நம்பிக்கை என்ன செய்யும்? மண்ணோட தான் போகும் இல்லையா. மரணத்தோட கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டிருந்தால் என்னுடையது உங்களுடையது நம்பிக்கை எங்க போகும் சொல்லுங்க பாப்போம். பிறந்தார், வாழ்ந்தார், வளர்ந்தார், மரித்தார். அதே மாதிரி நான் என்னோட விசுவாசமும் மரிச்சே போயிடும். கிறிஸ்து எழுந்தாதான் என்ன நடக்கும்? எங்களுடைய பாவங்களில் இருந்து நானும் நீங்களும் விடுதலை பெறலாம். ஏனென்றால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அதுக்கு அடுத்த ஸ்டெப் இன்னொன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதுதான் பரிசுத்த மீட்பு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்துதான் ஆக வேண்டும். அப்போதான் அது பரிபூர்ணப்படும், இல்லாவிட்டால் அது பரிபூர்ணப்படாதே. பாவத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், அதுக்கு பிறகு நான் செய்யற பாவத்துக்கு என்ன வழி இல்லையா? அதுக்காக யார் என்னிடத்துல அங்க தேவனிடத்துல எனக்காக பரிந்து பேசுறது? அதுக்கு பிறகு வார சந்ததிக்கு யார் பரிந்து பேசுறது? ஒருதருமே இல்லையே. என்ன அவர் தான் மறிச்சு அப்படியே மண்ணோட போட்டாரே, தியாகம் பண்ணினார் சரி, விடுதலைக்காக நான் சொன்ன மாதிரி விடுதலை தியாகிகள் பட்டியல அவர் இருந்திருப்பார். வருஷா வருஷம் அவருடைய பிறந்த நாளையும் அவருடைய மரண நாளையும் கொண்டாடிட்டு போயிருப்பாங்க, அவ்வளவுதான். இன்றைக்கு எத்தனையோ தலைவர்களுக்கு கொண்டாடி கொண்டிருக்கார்கள் இல்லையா? செத்தாப்புறம் இத்தனையாவது பிறந்த நாள், செத்தாக்களுக்கு பிறந்த நாள், இன்னைக்கு இத்தினாவது பிறந்த நாள், காந்திக்கு இத்தினாவது பிறந்த நாள், அவருக்கு இந்த பிறந்தநாள் இந்த பிறந்தநாள்னு சொல்லி அப்படியே கொண்டாடிட்டு போயிருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்காது, அது ஒரு சக்காசம் மாதிரி இருந்திருக்கும். அதாவது அந்த அந்த வீதி போய் என்ன நடந்திருக்கும், முடிவடைந்திருக்கும். அதுக்கு பிறகு தொடர்ந்து பிரயாணம் பண்ண முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் போய் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றவன, அதுக்கு பிறகு என்ன, அங்கால என்ன, ஒண்ணுமே இல்லை, இதோட பாதம் முடிஞ்சுது, இவ்வளவும் தானா? அப்ப இதுவரைக்கும் வந்த நான் தப்பிச்சு கொள்றதுக்கு வழி இல்லையா? உங்களை பின்னால ஒரு பாவம் துரத்துது இல்லையா? உங்களுக்கு பின்னால ஒரு பாவம் துரத்தி கொண்டே இருக்கு, வாழ்நாள் முழுவதும் அது எங்களை துரத்துகிறதாகவே இருக்கிறது. ஆக அதுக்கு நீதிமான் கர்த்தருடைய மறைவிலே இருக்கிறான். எதனால? ஓடி தப்பிச்சு கொள்றதுக்கு ஒரு இடம் எனக்கும் உங்களுக்கும் வேணும். பூமியில இருந்து கர்த்தருடைய துருகத்துக்குள்ளே போகிற, எஸ்கேப் ஆகிற அந்த தன்மை வேணும். அங்க போனா தான் சேஃப்டி. அது வரைக்கும் பூமியிலேயோ வேற எங்கேயோ எங்களுக்கு சேஃப்டி கிடையாது. எங்கேயும் அது துரத்தி கொண்டுதான் இருக்கும், எங்களை நிம்மதியே இருக்காது. எல்லா அதாவது பூமியில சகல விதமான, இன்னைக்கு சொன்ன மாதிரி காய்ச்சல் வந்தது, விட்டு போச்சுது கொஞ்சம் பேருக்கு. சரி, போயிட்டு பார்த்தா இப்ப சுத்திட்டு திருப்பி பழையபடி வந்துருக்கு இல்லையா? இல்ல, நானும் மனுஷன்தான், நானும் உங்களை மாறித்தான் இல்லையா? எந்த குடும்பங்களே வருத்தம் வருது, எல்லாரும் பாக்குறோம் இல்லையா? ஆக சரி, வந்து போயிட்டாக்க முடிஞ்சாக்கும், ஜனவரி பிப்ரவரி எல்லாம் முடிஞ்சானே, மார்ச் ஆயிட்டுது, ஓகே ஃபீலிங் வருது, இதெல்லாம் முடிஞ்சது, சரி ஓகே. இந்த ஒவ்வொரு காலத்துலயும் இந்த விண்டர் கழிஞ்சிட்டு இருந்தா எல்லாம் போயிச்சேப்பா, சரி ஓகே குட். இந்த கானவால் முடிஞ்சிருந்தா போயிச்சேப்பா, சரி போயிச்சு, கானவாலும் முடிஞ்சது சரியா? இனி என்னத்தை சொல்லுவோம் நாங்க? காய்ச்சல் இருக்குது, காலங்கள் போய்விட்டது, பண்டிகைகள் போய்விட்டது, ஆனா காய்ச்சல் இருக்குது. அது சுத்தி சுத்தி எங்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி திருப்பி வருது சரியா? ஆக பூலோகத்தில் இருக்கும் வரைக்கும் ஏதாவது ஒரு பாடுகள் எங்களை சூழ்ந்து கொண்டுதான் இருக்குது, பலவீனங்கள் எங்களை துரத்தி கொண்டுதான் இருக்குது, பாவம் சுத்தி நெருங்கி நிக்குது. அதனால எப்படி சொல்றார், உங்களை நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு, நீங்களா தள்ளாம அது போகாது, அது வெக்கம் கெட்டது, அது வந்து உங்களை சுத்தி கொண்டே இருக்கும் சரியா? நீங்க 100 தரம் போகண்டாலும் அது 120 தரம் வந்து நிற்கும். ஏன்னா நீங்க மனமடிவாகி போகிற வரைக்கும் சரி, முந்தி ஃப்ரெண்ட்ஸ் கம்பேர் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணிப்பார் இல்ல வேண்டாம், ட்ரை பண்ணிப்பார் வேண்டாம், ட்ரை சரி கொண்டு வா, உண்டை உபத்துறதுக்காவது ஒரு கணம் ட்ரை பண்ணிட்டேன், அதுல பிடிபட்டு போய் காணாமல் போனவர்கள் கனவே தாங்களா விரும்பி செய்ததே இல்ல. பெண்ண ஒண்ணுன்ற உனக்காக நான் அவருக்காக செய்யும், அவ்வளவு அவருக்காக சாட்டிஸ்ஃபை ஆக்குறதுக்காக ஒன்று செய்ய போய் கடைசி இவர் அதுல காணாம போயிட்டார் அதுல சரியா? ஏதாவது அவர் கதை சொல்லுவாங்க தெரியுமா, வெள்ளத்துல நிறைய பொருள்கள் போச்சு, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாதுக்காக தான் இல்லைன்னு சொல்றேன், பிள்ளைகளுக்காக சொல்றேன். வெள்ளத்துல நிறைய பொருள்கள் போச்சுதான், நிறைய பொருள் எல்லாம் ஆர்பூட்டு பொருளோ போய் கொண்டு எல்லா ஜனங்களும் போய் எடுத்துக்கொண்டு வந்தோடனே இருந்தாங்களாம். பெரிய மூட்டையா வந்து வேற ஒருத்தன் போய் சொன்னா அதை போய் பிடிச்சிட்டு வருவோம், அதுக்குள்ள என்ன இருக்கு பாப்போம்னு சொல்லி போனவன் மூட்டையோட போய்கொண்டே இருக்கிறானா. அவன் வெளியில கரையில இருக்கவங்க சொன்னாங்களாம், பாறை மறந்தா இழுக்கலாட்டி விட்டுட்டு வாண்டு. அவன் சொன்னா நான் அதை விட்டுட்டேன், அதுதான் என்ன விடுதில்ல, என்னடா அது மூட்டைன்னு, அது மூட்டையில அது கரடி, அது பிரவுன் கரடி, அதான் மூட்டை மாதிரி இருந்துக்கு தூரத்துல இருந்து பாக்க, அது கணவர் விட்டுட்டோம் ஆனா வர முடியல, என்ன பிடிச்சது மூட்டையே இல்ல சரியா? பாவம் அப்படித்தான், முதல்ல தூரத்துல வேற மாதிரியான ஒரு பாவனையாய் காண்பிக்கும். நீங்க பிடிச்சா பிறகுதான் தெரியும் உங்களுக்கு அது இந்த விபரீதம். தயவு செய்து அதை தொடங்காம இருக்கிறதே நல்லது இல்லையா? தொடங்கி விட்டுட்டு வந்தவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஹல்லேலூயா. விட்டுட்டு வர முடியாதக்கள் கர்த்தரிடத்திலிருந்து அந்த உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்காகத்தான், நீங்கள் அதிலிருந்து விடுபடணும் என்றதுக்காகத்தான் கர்த்தர் எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் வேதவசனம் சொல்லுது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்களுடைய விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் உங்கள் பாவங்களில் பிடிபட்டு இருப்பீர்கள். விடுதலை ஆறுறதுக்கு ஒருதருமே கிடையாது, விடுதலை கொடுக்கிறதுக்கும் ஒருதரும் கிடையாது இருக்கு. தயவு செய்து நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, கிறிஸ்து எழுந்தது எதுக்காக தெரியுமா? அவதான் சொன்னார், நான் ரெண்டு கீயையும் புடுங்கிட்டேன், ஒன்று மட்டும் இல்ல, நித்திய நரகாக்கினை மாத்திரம் இல்ல, மரணத்தின் துறவுகளையும் புடுங்கி வச்சுக்கிறேன், இப்பட்ட ரெண்டும் என்கிட்டதான் இருக்குது. உன்னை அடைக்கவும் முடியாது, உன்னை அழிக்கவும் முடியாது. அது ரெண்டு செய்யறதுக்கு அதிகாரம் பெற்றவர் நான் தான். முதல்ல வந்தவர் ரட்சிக்கும்படி வந்தார், காணாமல் போனவைகளை தேடினார், எல்லாம் செய்தார். ஆனால் எழுந்திருக்கிறவரோ சர்வ வல்லமை உள்ள தேவனாக எழுந்திருக்கிறார், சகல அதிகாரங்களையும் உடைய தேவனா இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றார், வேதம் சொல்றது அவரை எல்லா தேவர்களுக்கு மேலான ஒரு நாமத்தை கொடுத்து உயர்த்தி வச்சுக்கிறாராம். சரியா? அதனாலதான் அந்த உரிமையில தான் பிதாவினிடத்துல போயிருந்து அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப எவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தினார்ன்றத கவனிங்க, பிதாவுக்கு சமமாக உயர்த்தி வச்சிருக்கிறார் அவர் இயேசுவை, இல்லையா? பிதாவினோடு கூட அவருடைய ஏபனவா வச்சிருக்கிறார். அவர் உயர்ந்திருக்கிறபடினால்தான் இன்றைக்கு நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது உங்களை இழுத்துக் கொள்ளுவேன், ஞானமும் நீதியும் பரிசுத்தமுமாக்கி. பரிசுத்தம் மிக முக்கியம். பரிசுத்தம் வந்து தேவ ஞானத்தினாலும் நீதியினாலும் நிறைய பெற்றாலே ஒழிய பரிசுத்தம் வராது மனுஷனுக்கு. தயவு செய்து நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், பரிசுத்தம் என்பது வெளியரங்கமாய் தெரிகிற ஒரு காரியம் அல்ல, உள்ளான மனுஷன்ல புதிதாக்கப்படுகிற ஒரு காரியம், உள்ளான மனுஷன்ல தேவனுக்கு ஏற்றவனாக காணப்படுகிற ஒரு காரியம், உள்ளான மனுஷன்ல தேவனுக்கு நீதிமானாகப்படுகிற ஒரு காரியம். அன்றைக்கு உலகம் நோவாவை வேற மாதிரி பார்த்தது, ஆனால் தேவன் நோவாவை நீதிமானாக பார்த்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தில் ஒரு விக்கிராராதனைக்காரனாய் உலகம் பார்த்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு விசுவாசியாக பார்த்தார். ஹல்லேலூயா. என்ன, அந்த பரிசுத்தம் இருதயத்திலிருந்து துவங்குகிறபடினாலே. அப்ப என்னையும் உங்களையும் ஆண்டவர் பரிசுத்தமாக்கினார் என்றால் என்னையும் உங்களையும் ஆண்டவர் கண்டுகொள்வார் இல்லையா? அது மிகவும் முக்கியமானது. அப்ப இப்ப இந்த நாலாவது எபேசியர்ல மீட்பு என்கிற அந்த பகுதியை பார்த்து நான் முடிக்கிறேன். எபேசியர்ல என்னோடு கூட தயவு செய்து ஒரு நாலு வசனங்களை பாருங்கள். எபேசியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும்.
அக்கிரமங்களில் மறைத்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் இரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமா பாராட்டாத படிக்கு இது கிருபைகளினால் உண்டானதல்ல.
ஹல்லேலூயா. நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், இங்கே கிரியைகளினாலே உண்டானதல்ல. அன்றைக்கு இங்கே என்ன கிரியை பற்றி சொல்லப்படுதுன்னா நியாயப்பிரமாண கிரியைகளை பற்றி தான் இங்கே சொல்லப்படுகிறது. நீதியின் கிரியைகளை பற்றி அல்ல, நியாயப்பிரமாண கிரியைகளினாலே உண்டானதல்ல. இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதாம்? தேவனுடைய கிருபையினாலே உண்டானது. அன்றைக்கு உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த சர்வாதிகாரிக்கு இறங்குகிற தேவன் எவ்வளவு பேரை கொலை செய்தவன் இல்லையா, ஒரு சாதாரண திருடனுக்கும் இறங்குகிற தேவன். அவருடைய கிருபையின் அளவு, அந்த கிருபையினுடைய தாற்பரியம் எனக்கும் உங்களுக்கும் சில வேளையில விளங்காம இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பரிசுத்தம் அது, தேவனுடைய நீதி அது. எவர் மேல் இறங்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இறங்க சித்தமாயிருப்பேன் என்று வேதம் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? ஏனென்று சொல்லிச்சுன்னால் அவருடைய பரிசுத்தத்துக்கு அளவே இல்லை இல்லையா. அவர் பரிசுத்தப்படுத்த அவர் நேராக்கினதை கோணலாக்கத்தக்கவன் யாருன்னு வேதம் கேட்கிறது. அவர் உங்களை நீதிமானாக்கி இருக்க, அவர் உங்களை பரிசுத்தவானாக்கி இருக்க உங்கள் மேல சத்ருவுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை இல்லையா. ஒரு முறை வந்து நின்றான் பிரதான ஆசாரியனுக்கு விரோதமா வந்து நிற்கிறான். பிரதான ஆசாரியனும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நிற்கிறான். இது யோசுவாவோ அழுக்கு வஸ்திரம் தரித்தனும் அந்த சாத்தான் குற்றஞ்சுமத்தை வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொன்னார் இவன் கொள்ளியில் இருந்து எடுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. கொள்ளியிலே இருந்து எடுக்கப்பட்டவன். இவனுக்கு வேறொரு பாகை நானே போறேன், நீ என்ன அவனை நியாயம் நிற்கிறது? அவன் என்னுடைய ஆள் சரியா. அவனுக்கு வேறொரு பாகை வேறொரு வஸ்திரம் ஒடிஞ்சுது, நான் அவனை பரிசுத்தப்படுத்துறான். ஆண்டவர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல இல்லையா. ஆண்டவர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் இல்லையா. உங்களுக்கு திராணி இல்லாட்டாலும் அவர் அதை நடப்பிக்கிற தேவன், அவர் உதவி செய்கிற தேவன் இல்லையா. பாருங்க, நான் என்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள முடியாதவனா இருந்த போது சரி இவனா புத்தி வந்த ஒரு நாள் திருந்திக் கொள்ளட்டும் சொல்லாம யாரோ ரெண்டு பேர் அந்த சுவிசேஷ வசனங்களை எடுத்துக்கொண்டு வந்து சொன்னாங்க எனக்கு சரியா. அந்த வசனங்கள் என்றைக்கோ எனக்கு ஒரு நாள் கிரியை செய்தது, கிரியை செய்த வசனங்கள் இன்னொரு செய்தி வீட்டிலேயே கிடந்து விழுபட்டது. அஞ்சாறு மாதமா போட்டே கேட்கல நான். ஒரு நாள் வந்து அதை போட்டு கேளண்டி இருதேன்னு சொல்லிச்சு. சரி வீட்டில் ஆனா இருக்கிற கேட்போன்னு கேட்டேன். உடனே அது எனக்கு மிகவும் பரிச்சயமானதும் ஏதோ அந்த குடும்பத்தில் நான் ஏற்கனவே போயிட்டு வந்த மாதிரியும் எல்லாம் ஃபீலிங் இருந்தது. பாபான்னு கேட்டு பார்த்து களைச்சி போய் சோர்ந்து போயிருந்தவங்கள்ட்ட போய் நான் சொன்ன நான் சேர்ச்சிக்கு வரேன்னு போய் ஞாயிற்றுக்கிழமை போய் நின்றேன். சரியா? இதெல்லாம் ரெண்டு வருஷங்களுக்கு பிறகு நடக்கும்போது அந்த ஊழியக்காரன் எனக்கு என்ன சொன்னா தெரியுமா? நான் என்னை உயர்த்தாதபடிக்கு நான் கூப்பிட்ட நேரத்துக்கு நீ வரையில, நான் சுயசோஜனத்துக்கு நீ வந்திருந்தா எனக்கு கொஞ்சம் பெருமை இருந்திருக்கும், நான் சொல்லித்தான் நீ வந்துட்டான்னு சொல்லி நீ ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிற தம்பி அப்படின்னு சொல்லி. வேத வசனம் நீ எவ்வளவு தூரம் போனாலும் உங்களை கூட்டிக் கொண்டு வர. அலலூயா. தூரம் போயினும் நம்மை அவர் கண்டு கொண்டார். அலலூயா. அவர் கூட்டிக் கொண்டு வார தேவன். எத்தனை பேர் எவ்வளவு தூரம் போனீங்களோ எனக்கு தெரியாது. உங்களை அழைத்துக் கொண்டு வந்து தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உங்களை பரிசுத்தவானாய் ஒரு பரிசுத்த வாட்டியாய் மாற்றி தன்னுடைய எடுப்புதலினாலே தன்னுடைய மகிமையில் அந்த வசனம் அழகாக சொல்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எடுப்பி வேற எங்கேயாலும் கொண்டே வைக்க இல்லை. விளங்குதா? உன்னதங்களில் வடிவா வாசிங்க. உன்னதங்களில் அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறார். எனக்கு மகனுக்கு ஒரு இடம் அவருக்கு ஒரு இடம்னு கொடுக்காம இவர் அங்க இருக்கட்டும் நீ முன்னாலே இருந்து பார்த்து கொண்டிருன்னு சொல்லி சொல்லாம உன்னதங்கள்ல மாத்திரம் என்னையும் உங்களையும் ஏற்றி வைக்கலைங்க. அவரோடே கூட உட்கார வச்சிருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் தெரியுமா? எவ்வளவு ஒரு இருதயம் நந்தியினால பொங்குகிறதா? தயவு செய்து நாங்கள் எழுந்திருப்போமா? ஒரு விஷயம் அந்த நன்றி அறிதலோடு கூட ஒரு விஷய நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே எங்களுடைய இருதயத்தை ஒரு விஷய திறந்து கொடுப்போமா? இவ்வளவு நல்ல ஆண்டவர், எனக்கும் உங்களுக்கும் நன்மை செய்தவர், துரோகிகளுக்காக வரங்களை வாங்கிக் கொண்ட என்னுடைய தேவன், தம்மையே ஒப்பு கொடுத்தவர், தம்மை வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்தவர், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பாடுபட்டவர், பரலோகத்தினுடைய நன்மைகளை துறந்து அடிமையின் ரூபம் எடுத்து தேவ தூதரிலும் தம்மை சிறியவராக்கி எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பூலோகத்திலே வந்து அநேக நிந்தைகளையும் கஷ்டங்களையும் உத்தரித்த ஒரு தேவனை பற்றி நான் இப்பொழுது உங்களோட சொன்னேன். அந்த தேவன் வேறு யாருமல்ல, நம்முடைய தேவனாயிருக்கிறார். அலலூயா, அலலூயா. இருதயம் நன்றியினால் பொங்கும் போதே ஒப்புக் கொடுங்க. சொல்லுங்க, உங்களுடைய குறைகளை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களானால் ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சத்திலே இதோ நான் என்னுடைய குறைகளை காண்கிறேன், ஆண்டவரே இதோ உங்களுடைய வெளிச்சத்திலே என்னுடைய தவறுகளையும் என்னுடைய அறியாமைகளையும் என்னுடைய அலட்சியங்களையும் நான் உணர்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே நீ மன்னியும் சுவாமி. தேவரே இதோ நீர் வெற்றி சிறந்த இந்த நாளிலும் என்னுடைய சிந்தையையும் என்னுடைய ஆவியையும் என்னுடைய சரீரத்தையும் உம்முடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தேவரி தயவு செய்து என்னை ஒரு ஞானவானாய் மாற்றும், தயவு செய்து என்னை ஒரு நீதிமானாய் மாற்றும், தயவு செய்து என்னை ஒரு பரிசுத்தவானாய் மாற்றும், தயவு செய்து உம்மோடு கூட அந்த மகிமையிலே என்னை சேர்த்துக் கொள்ளும். என்னை மாத்திரம் அல்ல, என்னோடு கூட இன்னும் அநேகமாயிரம் பேர்களை ஆண்டவரே நீர் சேர்த்துக் கொள்ளும், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளும். என்னை எல்லா விதத்திலும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. என்னை இதுவரைக்கும் நீர் வழிவழுத்தி வந்தவர். மரண பரியந்தம் என்னை நடத்துகிற என் தேவன், மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற தேவன், மறித்தாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறேன் என்று சொன்னவர், மரணத்துக்கும் அதனுடைய கட்டுக்களுக்கும் உரிய திறவுகோள்களை உடைய என் தேவன். கர்த்தாவே உம்மிடத்திலே அன்றைக்கு நீர் பிதாவினிடத்திலே உம்மை ஒப்புக் கொடுத்தது போல என்னையும் என்னை சார்ந்தவைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், என்னை முற்று முழுதுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாமல்ல இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.
கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரமே இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். இந்த உலகத்தில் பேர் ஒருவருக்கும் உயிர்த்தெழுத கொண்டாடப்படுறதே இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் உயிர்த்தெழுதல் கொண்டாடப்படும். நாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கையுள்ளவளாக இருக்கிறோம். மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தபடியால் கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள் மரிக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணத்தை வென்று
குவிடுவார்கள்.
எல்லோரும் ஒரு நாளைக்கு மறிக்கத்தான் போறோம், மாற்றம் இல்லை. எல்லாரும் ஒரு நாளைக்கு மறிக்கத்தான். ஆனா மரணத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கு. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற ஒரு மனுஷன்தான் அவன் மரிக்கும் பொழுதும் நாட்கத்தருக்குள்ளே உயிர்த்தெழுவென்கின்ற நம்பிக்கை. எல்லாரும் ஆண்டவர் சோதரப்படுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிற சபை நடுவில் ஆண்டவர் எழுந்தளிக்கிற ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. அலை கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புத ஓ அலை கடல் மேலே நடந்தவர்